கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கல்வாரி சபை விசுவாசிகளை வாழ்த்துகிறேன். இப்பொழுது 144 தடை சட்டம் போட்டிருக்கிறபடினாலே நாம் சபையாக கூடிய ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. நீங்கள் எல்லாரும் உங்கள் வீடுகளிலே குடும்பம் குடும்பமாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். உபவாச ஜபம் இன்றைய தினத்திலே செய்ய வேண்டும். நம்ம சபையிலே செய்தாலும் அல்லது வீட்டிலே செய்தாலும் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறாளோ அங்கே நான் இருக்கிறேன் என்று மத்தேயு 10:18 அதிகாரம் 20 வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனால நம்முடைய வீடு வந்து சபையாக இப்பொழுது மாற வேண்டும். எல்லாருமே உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் உபாசித்து ஜெபியுங்க. சபையில் இருப்பது போல நீங்கள் நினைத்து கொண்டு ஜெபிக்கும் பொழுது ஜபங்களானது பல்லவத்தை வந்து எட்டி கர்த்தர் நமக்கு விடுதலை அனுப்புவார், விரைவிலே இந்த வைரஸை ஆண்டவர் அப்புறப்படுத்தும் பொழுது சட்டங்கள் நமக்கு அனுகூலமாக வரும் பொழுது நம்ம சபையாக கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியும். ஆனாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்து லைவாக கிடைக்கும். இப்பொழுது உபாச ஜபத்தினுடைய செய்தி உங்களுக்கு கிடைக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை காலை மாலையிலையும் செய்திய அதே நேரத்தில் ஆராதனை ஆரம்பிக்க வேண்டிய அதே நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதன்கிழமை பைபிள் ஸ்டடியும் உண்டு. அதனால் வீட்டில் இருந்த வண்ணமாக நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கவனமாக கவனிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபாச ஜபத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வசனம், வாக்குத்தத்தமான வசனம், 2 நாளாகமம் 7:12 வசனம் முதல் 14 வசனம் முடிய 2 நாளாகமம் 7:12-14.
கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் ஒரு விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்.
இங்கே கர்த்தர் சாலமோன் ராஜாவுக்கு சொல்லுகிறார், நீ கட்டின ஆலயத்தை நான் வந்து எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். 13 வசனத்தில் நான் வந்து தேசத்திலே பாதைகளை அனுப்பும் பொழுது அல்லது பஞ்சத்தை அனுப்பும் பொழுது அல்லது வெட்டுக்கிளிகளை அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். 13 வசனத்தில் கடைசி பகுதியில் என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது, இஃப் ஐ சென்ட் பெஸ்டிலன்ஸ் அமங் மை பீப்புள், என் ஜனத்துக்குள்ளே நான் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும். 14 வசனத்தில் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெஸ்டிலன்ஸ் வரும் பொழுது, பிளேக் வரும் பொழுது, இவ்விதமான வைரஸ் டிசீசஸ் வந்து அதிகமாக பரவும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட நீங்கள், ஞானஸ்நாதனாலே கத்ரா இயேசுவி நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதான் என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், அவர்கள் ஜபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேட வேண்டும், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் நான் பரலோகத்திலிருக்க நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரொவைடட் வே வைத்திருக்கிறார். God has a provided way to be delivered from the pestilence. Amen. To be delivered from the plague. To be delivered from the virus diseases. Kathar, God has a provided way. அந்த வழி என்னவென்றால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். Shall humble thyself and pray, our Jebike Vedum, seek my face, turn from their wicked ways, Tangode Polla the Valigalabit Thirumbu Murdu. I hear from heaven, Parlogatlirundu, Nan Abode Jabate Kete, forgive their sins, Angode Pavangale Manithu, and will heal their land. Angode Desatai Kunamakuven and the Solirikira. Tamil Bible, அவனுக்கு சேமத்தை கட்டளையிட பேன் என்று சொல்லும் என்றால் பாதுகாப்பை தருவேன் என்ற அர்த்தத்தில் இருக்கிறது. ஆனால் ஆங்கில பைபிளில் என்ன எழுதியிருக்கிறது என்றால் ஐ வில் ஹீல் தயர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னவென்றால் ஐ வில் ஹீல் தயர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன். இந்தியா தேசத்திலே வைரஸ் வந்து தீவிரமாக பரவுகிறது என்று பேப்பரில் நியூஸ் வாசிக்கிறோம். சிலர் மரித்திருக்கிறார்கள். சைனாவில் அது ஆரம்பித்து அது பின்பு இத்தாலி, அது வந்து ஈரான் மற்றும் இப்பொழுது ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக பரவியிருக்கிறது. ஆயிரக்கணக்கானவர்கள் மரித்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் வைரஸினாலே அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவிலே அது இப்பொழுது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. பிரிட்டன் பிரசிடெண்ட் அவரும் கொரோனா வியாதியினாலே அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று பேப்பரில் நேற்று நியூஸில் நம்ம வாசித்தோம். இவ்விதமாக உலக லெவலில், குளோபல் லெவலில் இந்த வைரஸ் ஆனது தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. இவ்விதமான வைரஸ் பரவும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்? சாலமோனுக்கு என்ன சொன்னார்? என் நாமம் தரிப்பு கேட்டப்பட்ட என் ஜனங்கள், அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும், அவர்கள் ஜெபம் பண்ண வேண்டும், என் முகத்தை தேட வேண்டும், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் திரும்பும் பொழுது பரலோகத்தில் இருக்க நான் கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து ஐ வில் ஹீல் தேர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை குணமாக்குவேன். இந்தியா தேசத்தை ஆண்டவர் குணமாக்க வேண்டுமென்றால், இந்த உலகத்தை குணமாக்க வேண்டுமென்றால் நம்ம செய்ய வேண்டிய காரியம், காட் ஹேஸ் அ ப்ரொவைடட் வே, ஆண்டவர் ஒரு வழியை சொல்லியிருக்கிறார். அந்த வழியின்படி நம்ம செய்வோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் வந்து இந்த தேசத்தை குணப்படுத்துவார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆங்காங்கே வீட்டில் இருந்து கொண்டு இன்றைய தினத்திலே ஊக்கமாக ஜெபியுங்கள். இது ஃபாஸ்டிங் டே. இந்த நேரத்தில் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது உங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் இந்தியா தேசத்தை குணமாக்குவார். ஐ வில் ஹீல் தேர் லேண்ட் என்று நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். அதனால் வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. God has a provided way to be delivered from the pestilence of this age. இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே பரவுகிற இந்த வியாதியிலிருந்து, இந்த வைரஸ் டிசீஸிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு, அதிலிருந்து விடுதலை ஆவதற்கு, அது நீங்குவதற்கு ஒரே வழி, நம்ம ஜபம் பண்ண வேண்டும். உபாசித்து ஜபிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து இந்த தேசத்தை ஆண்டவர் குணமாக்குவார். டாக்டர்கள் என்ன சொல்லுகிறாங்க? நீங்கள் அடிக்கடி உங்கள் கையை கழுவ வேண்டும், சோப்பு போட்டு கழுவ வேண்டும், உங்களுடைய முகத்தில் முகக்கவசம் அணிய வேண்டும், அதை செய்யணும், இதை செய்யணும் சொல்லி டாக்டர்கள் சொல்லுகிறதை நம்ம பேப்பரில் வாசிக்கிறோம். அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் ஒரு ப்ரிகாஷன் மெத்தட் தான், அதெல்லாம் நம்ம செய்யலாமா? நம்ம செய்ய வேண்டும். ஆனால் அதை விட மோஸ்ட் பவர்ஃபுல் என்னவென்றால் இந்த ஹேண்ட் வாஷிங்கை விட ஹார்ட் வாஷிங் ரொம்ப அவசியம். இருதயமானது சுத்திகரிக்கப்படும். நம்முடைய தேசத்தினுடைய மக்கள், இந்த உலகத்தினுடைய மக்கள் தங்களுடைய பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணினால் அந்த ஹார்ட் வாஷிங் வந்து உடனடியாக உலகம் முழுசில் இருக்க வைரஸ் எல்லாம் போயிடும்.
ஆமென்.
இதை கையை கழுவுறதை விட அது நல்லது தான், அதை கடைப்பிடிக்க வேண்டியது தான். ஆனால் அதை விட மோஸ்ட் பவர், மில்லியன் மடங்கு பவர் என்னவென்றால் ஹார்ட் வாஷிங். மற்றவங்க செய்கிறாங்களோ செய்யலையோ அதை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். நாம வந்து நம்முடைய ஹார்ட்டை நம்ம வாஷ் பண்ணும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், த மெசேஜ் ஆஃப் த ஹவர்ல இருக்கிற தங் பிள்ளைகள் இதை உண்மையாகவே உபாச ஜெபம் செய்து தங்களுடைய ஹார்ட் வாஷிங் பண்ணினால், தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பல்லவத்தில் இருக்க தேவன் நான் கேட்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவனுடைய அக்கிரமத்தை மன்னித்து நான் என்ன செய்வேன் என்றால் ஐ வில் ஹீல் தேர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன். அவங்க என்ன சொல்லப்படும், என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்னைக்கு நமக்கு ஞானஸ்தானத்தின் மூலமாக தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் மெசேஜ் பிலீவர்ஸ் உபாச ஜபம் செய்து தங்களுடைய ஹார்ட் வாஷ் பண்ணினால், ரியல் வாஷிங் இஸ் நீடட். இதோ மனுஷனுடைய ஹார்ட்ல வந்து அங்கே சுத்திகரிக்கப்படும் பொழுது கர்த்தர் வந்து ஜபத்தை கேட்டு நான் வந்து என்ன செய்வேன் என்றால் உங்களுடைய தேசத்தை நான் ஹீல் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். வாஷஸ் த ஹார்ட் ஆஃப் மேன். எப்படி மனுஷன் வந்து தன்னுடைய இதயத்தை கழுவ முடியும், கையை வந்து சோப் போட்டு கழுவிடலாம், ஆனால் ஒரு மனுஷனுடைய இதயத்தை எப்படி கழுவ முடியும், இதயத்தை எப்படி கழுவ வேண்டும் என்றால் பை ரிசீவிங் த ட்ரூத் ஆஃப் த வேர்டு, தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தை ஏற்றுக்கொள்வது நிமித்தமாக. அந்த வார்த்தை தான் நம்மை கழுவுகிறது, அந்த வார்த்தை தண்ணீராக இருக்கிறது. இட் இஸ் த வேர்ட் தட் வாஷஸ் யூ, வாஷஸ் பை த வாட்டர் ஆஃப் த வேர்டு. திருவசனம் என்னும் தண்ணீரினாலே நம்முடைய ஹார்ட்ஸ் வந்து சுத்திகரிக்கப்பட வேண்டும். எபேசியர் 5:26
தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும்,
இத திருவசனத்தை கொண்டு அவர் தண்ணீர் முழுக்கினால் நம்மை சுத்திகரிக்கிறார். தண்ணீர் அந்த வந்து தேவனுடைய வாட்டர் ஆஃப் த வேர்டு, வார்த்தை என்னும் தண்ணீரினாலே நம்முடைய ஹார்ட் கழுவப்படும் பொழுது, சத்தியத்தினாலே நம்முடைய ஹார்ட் கழுவப்படும் பொழுது, சத்தியத்தை ரிசீவ் பண்ணி அதுக்கு ஒபே பண்ணும் பொழுது ஹார்ட் வாஷிங் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார் என்றால் சேமத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த காலத்தின் சந்ததியானது கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததுனால தான் இந்த உலகத்துக்கு இவ்வளவு பெரிய வாதை வந்திருக்கிறது. இந்த மகத்தான செய்தி கர்த்தர் இறங்கி வந்து 7 முத்திரைகளை திறந்து ஆதி முதல் அவர் என்ன செய்கிறார் என்பதை வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது அந்த ரெடெம்ஷன் இன்னைக்கு ரிவீல்டு ஆகியிருக்கிறது. மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கும் பொழுது மனுஷர்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதபடி சாதன மக்கள் அந்த வார்த்தையை புறக்கணித்து பாரம்பரியமாக மனுஷனுடைய அங்கே பிரமாணங்களையும் கோட்பாடுகளிலேயும் அவர்கள் நீடித்து வருவதனாலே பரிசுத்தாவியின் ஆளுகையை புறக்கணித்து மனுஷனுடைய ஆளுகையை அவர்கள் கொண்டு வந்து இவ்விதமாக தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி ஒரு சாபரத்தை ஏற்படுத்தி தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே இந்த உலகத்துக்கு வாதை வந்திருக்கு. இப்பொழுது அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு அந்த திருத்துவ பிரமாணங்களை விட்டுவிட்டு ஒன் காடுக்கு திரும்புவார்கள் என்றால், டைட்டில் பேப்டிசத்தை விட்டுவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானத்துக்கு திரும்பி சாபனங்களை ஒழித்துவிட்டு தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு காலத்துக்கும் கொடுக்கப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் மனம் திரும்பினால் கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை தருவார், ஹீல் த லேண்ட். அவர்களை ஆண்டவர் எப்படி நியமித்திருக்காருன்னு தெரியல, ஆனால் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நாம் வந்து உபாசித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த தேசத்துக்கு அங்கே வந்து சேமத்தை தருவார். ஐ வில் ஹீல் தேர் லேண்ட் என்று சொல்லியிருக்கிறார். த மேரேஜ் ஆஃப் த லேம்ப் என்ற செய்தியிலே பிரதப்பன 62:1-21 கொடுத்த செய்தியிலே விதமாக சொல்லுகிறார். எஸ்ஸர் பர்ஜ்டு ஹர் ஹார்ட் பிஃபோர் காட், தேவனுக்கு முன்பாக எஸ்ஸர் தன்னுடைய இதயத்தை சுத்திகரித்தார். வாக்ட் அப் வித் மீக் அண்ட் ஹம்பிள் ஸ்பிரிட், அவள் சாந்தமும் அமைதலான ஆவியோடு கூட நடந்தாள். எஸ்ஸர் ரெஃப்யூஸ் த வேர்ல்ட்லி அடோன்மெண்ட், எஸ்ஸர் வந்து உலகப்புறமான அலங்கரிப்பை அவள் வெறுத்தாள். இன்னைக்கு கிறிஸ்தவங்க எல்லா ஜுவல்ஸையும் போட்டுக்கொண்டு உலகப்பிரகாரமாக ஜீவிக்கிறார்கள். இங்கே என்ன சொல்லப்படுகிறது சொல்கிறார், எஸ்ஸர் ரெஃப்யூஸ் த வேர்ல்ட்லி அடோன்மெண்ட், உலகப்பரமான அந்த அலங்கரிப்பெல்லாம் வெறுத்து ஷி டுக் த ஸ்பிரிட் இன் ஹர் ஹார்ட் டு கோ பிஃபோர் த கிங், அவள் வந்து சாந்தமான ஆவியை எடுத்து நல்ல ஆவியை அவள் பெற்று நாங்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது ராஜா அவளுக்கு இறங்கினார் என்று பார்க்கிறோம். இட் இஸ் அ ஸ்வீட் கைண்ட் ரெவரன் ஸ்பீச், to the word of God. இனிமையான பயபக்தியான ஆவி தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக விதமான ஆவியோடு வரும் பொழுது washed by the water of the word. வார்த்தை என்ன ஜலத்தினாலே கழுவப்படும் பொழுது the word in you, it is the washing. உங்கள் வார்த்தையானது உங்களுக்குள் இருக்கும் பொழுது அதுதான் உங்களை கழுவுகிறது. அதனால் கையை கழுவுறதை விட ஹார்ட்டை கழுவினால் உடனடியாக சுகம் கிடைக்கும், தேசத்துக்கு சேமத்தை தருவேன். ஹார்ட் வாஷிங் இஸ் நெசசரி. அந்த ஹார்ட் வாஷ் பண்ணக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு மெசேஜாக அவரை கொடுத்துருக்கிறார். அவர் இன்றைக்கு ட்ரூத்தை ரிவீல் பண்ணியிருக்கிறார். அந்த ட்ரூத்தை நம்ம ஹார்ட்டில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உலக காரியங்களை நம்ம வெறுத்து நம்முடைய மனுஷனுடைய சொந்த கோட்பாடுகளை விட்டுவிட்டு தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு சப்மிட் பண்ணும் பொழுது ஹார்ட் வாஷிங் நடக்கிறது. அப்பொழுது கர்த்தர் ஜபத்தை கேட்கிறார். ஜபத்தை கேட்டு சேமத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இதுதான் காட்ஸ் ப்ரொவைடட், தேவனால் கொடுக்கப்பட்ட வழி. இந்த வழி வந்து ரொம்ப கேரண்டியா சொல்லலாம். சிலர் வந்து மருந்து கண்டுபிடித்தாலும் அதை கேரண்டி சொல்ல முடியாது. அந்த மருந்து பல சைடு எஃபெக்ட பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த மருந்துனால பிறகு பின் விளைவுகள் நிறைய வரும். ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை, இந்த காட்ஸ் வேர்ட் வந்து ஆண்டவரே கேரண்டி கொடுக்கிறார். தட் இஸ் அ கேரண்டிட் பை காட் ஹிம்செல்ஃப். மில்லியன் டைம்ஸ் மோர் பெட்டர் பவர்ஃபுல் தென் ஹேண்ட் வாஷிங். அதெல்லாம் ஹேண்ட் வாஷிங்கை விட அல்லது மாத்திரை மெடிசனை விட இதை தேவன் கொடுக்கிற வழியானது அது வந்து நிச்சயமாக சுகத்தை தரும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேசம் மனம் திரும்பினால், பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால், இந்த உலகம் மனம் திரும்பினால் இந்த உலகத்தை ஆண்டவர் சுகமாக்குவார், நம்முடைய தேசத்தை குணமாக்குவார். ஆனாலும் நம்ம ஜனங்களுடைய சுபாவங்களை நம்ம மாற்ற முடியாது. கடைசி காலத்தில் ஜனங்கள் நன்றி அறிவில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு வந்து மனித தன்மை இருக்காது. அவர்கள் எல்லாரும் பிடிவாதக்காரர்களாக மனம் போன போக்கிலே போவார்கள். அதிக பாவத்தை செய்வார்கள். இதோ உல கிறிஸ்தவர்கள் வந்து தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிப்பார்கள் என்று 2 தீமோத்தேயு 3:1-5 வாசிக்கிறோம். பொல்லாத வழிகளிலே நீடிப்பார்கள், பொல்லாத வழிகளை விட்டு விலக மாட்டார்கள். ஆனால் எண்ணாமல் தரிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தை விட்டு இந்த உபவாச ஜெபத்திலே அறிக்கை பண்ணி இதை கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபித்தால் ஆண்டவர் நம்முடைய மேல இரக்கமாயிருந்து நம்ம நிமித்தமாக இந்த தேசத்துக்கு ஆண்டவர் சேமத்தை தருவார். ஐ வில் ஹீல் தேர் லேண்ட் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது 2 சம்பவங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இந்த தாவீது கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும் பொழுது பிளேக் வந்து ஸ்டாப் ஆனது. 1 Samuel 21:21 நம்ம வாசிக்கிறோம். அதே சம்பவத்தை 2 Samuel 24 வாசிக்கிறோம். 2 இடத்திலையும் ஒரே சம்பவமானது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தான். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்யும் பொழுது அவனுக்கு பனிஷ்மெண்ட் வந்தது. உலகத்தின் பாவத்தினாலே, தேவனுடைய வார்த்தையை புறக்கணிப்பது தான் பாவம். Sin is unbelief. கர்த்தர் இந்த உலகத்தை படைத்தார், அழகாக படைத்தார். மனுஷனை வந்து தம்முடைய சாயலாக படைத்தார். ஆனால் மனுஷன் வந்து கர்த்தருக்கு விரோதமாக அவன் செய்து தேவனை புறக்கணித்து அவன் தன் வழியிலே போனபடினாலே இன்னைக்கு பிளேக்ஸ் இந்த கடைசியில் ஆண்டவர் பனிஷ்மெண்ட் அனுப்பியிருக்கிறார். அவர் ஜட்ஜ்மெண்ட் அனுப்பியிருக்கிறார். இப்பொழுது நியாய தீர்ப்பு உலகத்தை தாக்கி கொண்டிருக்குது, உலகம் முழுசையும் தாக்கி கொண்டிருக்கிறது. அது அமெரிக்காவை அதிகமாக தாக்குகிறது. அது கிறிஸ்தவ நாடாக இருந்தாலும் அதிக பாவத்தில் இருக்கிறது. இத்தாலி இது அது அதிகமாக தாக்குறது, அங்கே பாவம் இருக்கிறது. கம்யூனிஸ்ட் வந்து கடவுள் இல்லை என்று சொல்லுகிறார். அதனால் இவ்விதமாக இத தேசத்தை தாக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய தேசமானது அதிக பாவத்திலே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை விடுதலையோடு போதிக்க முடியாத ஒரு காலத்திலே நம்ம ஜீவிக்கும் பொழுது பாவங்கள் அதிகமாக பெருகியிருக்கிறது, அந்தகார இருள் சூழ்ந்திருக்கிறது. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தர், மனுஷனுக்காக இதை உண்டாக்கின கத்தர், இந்த பூமியிலே வாழ வேண்டிய வழியை அவர் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த வழியை விட்டு விலகி அவன் வந்து தன்னுடைய மனம் போல ஜீவிப்பதனாலே இதோ அவன் தனக்கென்று பல விதமான வழிகளை வைத்திருக்கிறான், பல மதங்களை அவன் ஏற்படுத்தி அவன் ஜீவிப்பதனாலே கத்தர் இந்த கடைசி காற்ற ஒரு உணர்வு வரத்தக்கதாக, பல்லவத்திலே ஒரு தேவன் இருக்கிறார் என்று உணர்வு வரும்படியாக தேசம் அனைத்திற்கும் உலக அனைத்திற்கும் இதுவரை உலகத்திலே வந்திராத ஒரு வியாதி வைரஸ் அது வந்து உலகத்தை தாக்கி கொண்டு அந்த ஆட்கொள்ளி ஆதி ஆயிரக்கணக்கில் மக்களை அது வந்து கொன்றுவிட்டது. இவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் உணர்வடைய வேண்டும், தன்னை தாழ்த்த வேண்டும். அவன் மானத்தையும் பூமியும் உண்டாக்கின அவன் கத்தரை நோக்கி அவன் ஜெபித்தால் கத்தர் என்ன செய்வார் என்றால் வாதையை அப்புறப்படுத்துவார். இங்கே தாவீது இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கிறான், கணக்கு எடுப்பது ஜனத்தொகை கணக்கு எடுப்பது ஆண்டவருக்கு பிரியமானது அல்ல. அவன் ஜனத்தொகையை கணக்கெடுக்கும் பொழுது அங்கே யோபு சொல்லுகிறான் இதெல்லாம் நமக்கு வேண்டாம், கத்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், அவர்கள் நிறைய பெருகி இருக்கிறார்கள், அதனால இந்த கணக்கெடுப்பு வேண்டாம் என்று அந்த தாவீதுக்கு அங்கே அந்த யோபு படைத்தலைவன் சொல்லுகிறான். தயவு செய்து இது வேண்டாம்னாலும் அவன் கேட்கல. பைபிள் என்ன வாசிக்கிறோம் என்றால் அவன் ராஜாவா இருப்பதனாலே அவனுக்கு அதிகாரம் இருப்பதனாலே தன்னுடைய அதிகாரத்தினாலே அவன் யோபை பார்த்து நீ வந்து நான் சொல்றேன் நீ செய் என்று சொல்லுகிறான். ஒன்று நாளாகவும் 22 முதல் 21 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதுக்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரை நோக்கி நீங்கள் போய் பேச தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான்.
பாத்தீங்களா 21:1-2 வாசிக்கும், சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு அது தாவீதை ஏவி விட்டது. சாத்தான் ஏவி விடுகிறான், ஜனத்தொகையை நீ கணக்கெடு. யோபு என்ன செய்யறான் என்றால் இதெல்லாம் நீங்க போய் வந்து கணக்க பார்த்துட்டு வாங்க, இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் லக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோபு என்ன சொல்றான், 3 வாசிக்கலாம்.
அப்பொழுது யோவாப் கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 100 அவர் வர்த்திக்க பண்ணுவாராக, ஆனாலும் ராஜாவாக என் ஆண்டவனே அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா, என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன், இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது,
இஸ்ரவேலின் மேலே குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டாம், தேசத்தின் மேலே ஒரு பாவம் வரும் கணக்கெடுப்பு செய்வது, அதனால இது வேண்டாம் என்று யோபு சொன்னாலும் இவன் தன்னுடைய பொலிட்டிக்கல் பவர்ல அதை வந்து அவன் கேட்கவில்லை.
அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடினால் யோவா புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து.
சரி, என்ன செய்யறால் யோபு வந்து எவ்வளவு சொல்லி பார்க்கிறான், படைத்தலைவன் அங்கே சொல்லி பார்த்தாலும் ராஜா கேட்கிற மாதிரி இல்லை. நீ போய் நான் சொல்றேன், நான் ராஜா, நான் என் வார்த்தை கீழ்படி கணக்கெடு. அதனால்தான் பிளேக் ஹிஸ்டரி ரிபீட்டிங் அகைன், சரித்திரமானது மறுபடியும் வருகிறது. இப்பொழுதும் அதே சரித்திரம் தான் இங்க வந்திருக்கு. யோபு சொல்லியும் இது சரியில்லை, கத்திற்கு பிரியமானது அல்ல, இந்த கணக்கெடுப்புலாம் தேவையில்லை என்று சொன்னாலும் அவன் கேட்காம மீறி போயிட்டு அவன் ஜென்டல் நீ நான் சொல்றேன் நீ செய்யின்னு சொல்லும் பொழுது பின்பு அவனுடைய இருதயம் பாதித்தது. கத்தருக்கு விரோதமா பாவம் செய்து விட்டேன். யோபு ஆண்டவர் கொண்டு வந்து வார்னிங் கொடுத்தாலும் அவன் அதையும் மீறி அவனுடைய பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி அவனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நான் சொல்றேன் நீ செய்ய வேண்டும் என்று கட்டளையிடும் பொழுது என்ன ஏற்பட்டது, பிளேக் வந்தது. இப்பொழுது காத்து தீர்க்கதரிசி வந்து ராஜாட்ட என்ன சொல்லுகிறார் என்றால் கர்த்தருடைய கோபமானது தேசத்தின் மேல ஊற்றப்பட போகிறது, நீ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறாய், ஜனத்தொகை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது நீ ஜனத்தொகை எடுத்திருக்கிறாய், அதனால என்ன சென்றால் இவ்விதமான கணக்கெடுப்பு காரியங்களை செய்வதனாலே இது தேவனுக்கு பிரியமானது அல்ல, தேசத்தின் மேலே இத தண்டனை வரப்போகுது, ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது. மூணு ஜட்ஜ்மெண்ட்ல ஏதாவது ஒன்ன தெரிஞ்சுக்கோன்னு சொல்றார். பத்தாம் சந்த வாசிக்கலாம்.
நீ தாவீதத்தில் போய் மூன்று காரியங்களை உனக்கு முன்பாக வைக்கிறேன், அவைகளில் ஒரு காரியத்தை தெரிந்து கொள், அதை நான் உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று
தாவீதத்தில் போய் அந்த காத்து தீர்க்க தரிசி வந்து சொல்லுகிறார், மூணு காரியங்களை தெரிந்து கொள். ஆனால் அடுத்த வருஷம் வாசிக்கும் பொழுது அது முதலாவது பஞ்சம், மூணு வருஷம் பஞ்சம் வேணுமா, அல்லது மூணு மாசம் பட்டயம் யுத்தம் வர வேண்டுமா, அல்லது மூன்று நாள் வந்து கொள்ளை நோய் வர வேண்டுமா, மூணு காரியங்களை வச்சு உனக்கு சாய்ஸ் கொடுக்கிறார். அதனால நீ எதாலும் மூணு ஒரு காரியத்தை தெரிந்து கொள். முதலாவது ஃபேமைன், இரண்டாவது ஸ்வேர்டு, மூணாவது ஃபிளேக் பெஸ்டிலன்ஸ். அதனால தாவீது என்னஜா மூணுல ஒன்ன தெரிந்து கொண்டு சொல்லும் பொழுது அவன் வந்து அந்த ஃபிளேக்கை தெரிந்து கொண்டான். அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், இட் இஸ் பெட்டர் டு ஃபால் இன் டு த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் தேன் இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன். மனுஷனுடைய கையில விழுவதை காட்டிலும் தேவனுடைய கரத்திலே விழுவது நல்லது என்று சொல்லி அவன் வந்து அந்த பெஸ்டிலன்ஸ் வியாதி அந்த பிளேக்கை அவன் தெரிந்து கொண்டான். ஏனென்றால் அவருடைய கரத்தில் என்ன இருக்கிறது என்றால் அங்கே மீட்பு இருக்கிறது, அவர் இரக்கம் அங்கே இருக்கிறது என்று சொல்லி அந்த 11 வசந்த வாசி.
அப்போது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையிலே விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக.
இதோ மனுஷன் கையிலே விழக்கூடாது, ஆண்டவரே தண்டிக்கட்டும், அவரே ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வரட்டும், யுத்தத்தில் போய் நான் வந்து மடிவதை காட்டிலும் அந்த கத்திராளுடைய கரத்திலே விழுவேனாக என்று சொல்லுகிறான். அடுத்த வசந்த 14 வசந்த வாசிக்கலாம்.
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், அதனால் இஸ்ரவேலில் 70,000 பேர் மடிந்தார்கள்.
இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார், பிளேக் அங்க வந்தது, மூன்று நாள் பிளேக். இன்னைக்கு மூணு மாசம் பிளேக் இருக்குது, உலகத்துல மூணு மாசத்துக்கு மேல பிளேக் இருக்கிறது. அன்றைக்கு மூணு நாள் பிளேக் அங்க வந்தது. கர்த்தர் அந்த பிளேக்கை கொண்டு வரும் பொழுது அதனால மரித்து போனவங்க பைபிள போட்டிருக்கு 70,000 பேர் மரித்தார். 70,000 பேர் அந்த வாதையினாலே மரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord sent pestilence upon Israel and there fell of Israel 70,000 men. 70,000 பேர் மரித்தார்கள். இப்பொழுது வந்த பிளேக்கை விட அங்க அதிகமா வந்துச்சு. 3 days 70,000 பேர் மரித்தார்கள். எதனால வந்துச்சு? அந்த கணக்கெடுப்பினாலே, அவன் செய்த பாவத்தினாலே அந்த தேசத்துக்கு ஆண்டவர் வாதையை அனுப்பினார். அவன் நினைச்சான்றால் 3 days பிளேக்கில் இத 70,000 பீப்புள் அங்க மரித்து போனார். ஸ்ட்ராங் மேன், நல்ல பலசாலியான மனுஷன், ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது அவன் பொத்துனு விழுந்து மரித்து போகிறான். இதை திரிய திரிக்கிற மாவரைத்து கொண்டிருக்கிற பெண்கள் மாவரைத்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க அப்படியே செத்து போறாங்க. தாயின் மார்பிலே பால் குடிக்கிற குழந்தையானது அப்படியே செத்து கீழே விழுது. என்னது? கொள்ளை நோயினால. வித்தின் 3 days இந்த இஸ்ரவேல் தேசம் எங்கும் 70,000 பேர் வந்து மரித்து போனார்கள். வாதையானது ரொம்ப ஆக்ரோசமாக தீவிரமாக அந்த டிசீஸ் வந்து பரவினது. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அங்கே தோன்றுகிறார். ஆமென்,
ஆமென்.
Suddenly the angel of the Lord appeared before David. தாவீதுக்கு முன்னதாக கர்த்தருடைய தூதனானவர் தோன்றினார்.
வருகிறார்
ஆண்டவர். அந்த வார்த்தையை சொல்லும் வரைக்கும், போதும் நிறுத்துன்னு சொல்லும் வரைக்கும் உலகத்தில் இந்த வைரஸ் டிசீஸ் ஒழியாது. எல்லாம் அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும்.
ஆமென்.
போதும் நிறுத்து என்று சொல்லும் பொழுது இட் இஸ் எனஃப், போதும், நீ நிறுத்து என்று கர்த்தர் சொன்னார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஓர்னானுடைய களத்திலே மேலாக அவர் அங்கே நின்று கொண்டிருந்தார். இட் இஸ் எனஃப், ஸ்டே நவ் தைன் ஹேண்ட், இது போதும் நிறுத்துன்னு சொல்லும் பொழுது, அந்த நேரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அர்வனா என்பவனுடைய இந்த இடத்துல ஓர்னான் என்று போடப்பட்டிருக்குது, அவனுடைய களத்துக்கு மேலே, அவனுடைய நிலத்துக்கு மேலே அங்கே நின்று கொண்டிருந்தார். இதோ தாவீது அதை பார்க்கிறான், அந்த மூப்பர்களும் அதை பார்க்கிறார்கள். போரடிக்கிற களம், அர்வனா என்பவனுடைய களத்தின் மேலே கர்த்தருடைய தூதனானவர் எப்படி நிற்கிறார் என்றால், உருவின பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். 16 வசனத்தை வாசிக்கிறோம்.
தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேல் நீட்டியிருக்க கண்டான்.
இதோ உருவின பட்டயத்தை, அது ஒரே விட்டு உருவி இருக்கிறது, அந்த பட்டயத்தோடு எருசலேமை நோக்கி அந்த பட்டயத்தை பிடித்துக் கொண்டு நிற்கிறார். இந்த காட்சியை வந்து தாவீது பார்க்கிறான், கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தோடு கூட அங்கே வந்து வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே எருசலேமை நோக்கி அந்த பட்டயத்தை பிடித்து கொண்டு நிற்கிறார். தாவீது தன்னுடைய கண்ணால பார்த்தான், அவனுடைய மூப்பர்களும் அதை கண்ணால பார்த்தார்கள், அவங்கள் எல்லாரும் ரெட்டுடுத்தி இருந்தார்கள், ஆனால் உபாச ஜபம் செய்கிறாங்க. தாவீதும் மூப்பர்களும் ரெட்டு போர்த்து கொண்டு முகங்குப்புற விழுந்தார்கள். தே பவுட் த ஏஞ்சல், அது பல்லோகத்தில் இருக்க ஒரு சாதாரண தூதன் அல்ல, கத்தரே தூதனாக வந்திருக்கிறார். ஆமென். The angel came in the form of, the Lord came in the form of an angel. கத்தரே ஒரு தூதனானவராக அங்கே வந்திருக்கிறார். அதனால கத்தர் அங்கே வந்திருக்கிறார், ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் வந்திருக்கிறார், உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். தாவீதும் அவனுடைய மூப்பர்களும் அங்கே கர்த்தருடைய தூதனானவரை தொழுது கொண்டார்கள். தேவன் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார்.
ஆமென்.
அந்த தூதன் வந்து கர்த்தராக இருக்கிறார். அப்பொழுது காத்தி தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார் என்றால், நீ அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று அங்கே காத்து சொல்லுகிறான். 18 வசிக்கலாம்.
அப்பொழுது எபூசனாகிய ஒர்னாவின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டார்.
இது கர்த்தருடைய தூதன் வந்து யாருக்கு சொல்லுகிறார், நேரடியாக தாவீது கூட பேசல, அவர் வந்து என்ன செய்யறார் என்றால் அந்த தீர்க்கதரிசியிடத்தில் பேசுகிறார், காத்துக்கிட்ட சொல்றாரு, தாவீதை பார்த்து அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று அங்கே சொல்லுகிறார். The word of God always comes to the prophet. Hallelujah. அது ஒரு ராஜாட்ட வருவதில்லை, அது ஒரு பிஷப்பு கிட்டேயோ, ஒரு ரெவரண்ட் கிட்டேயோ, அல்லது ஒரு பாஸ்டர்கிட்டயோ கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக வருவதில்லை. அந்த கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்க தரிசிக்கு வருகிறது, ட்ரூ ப்ராஃபிட்டுக்கு வருகிறது. இன்னைக்கு நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க, அவங்க எல்லாமே வாயில வர்றது எல்லாமே பொய் தான். சாபனத்தில் நிறைய ஃபால்ஸ் ப்ராஃபிட் இருக்கிறாங்க, அவங்க சொல்றது எல்லாமே அங்க பொய், ஒண்ணுமே நிறைவேறுவதில்லை. ஆனால் ட்ரூ ப்ராஃபிட் வில்லியம் பிரன்ஹாம், அவருக்கு தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது. ஃபால்ஸ் ப்ராபர்ட் என்ன சொல்லுவார், இந்த இளைஞர்கள் வந்து ஆளுகை செய்வார்கள், எலெக்ஷன்ல அவங்க ஜெயிப்பார்கள், அரசாங்கமானது ரொம்ப காலமா இருக்கிற அரசாங்கமானது தூக்கி எறியப்படும், நிறைவேறல. ஃபால்ஸ் ப்ராபர்ட் பெர்னாண்ட அங்கே கேட்கும் பொழுது, யார் பிரசிடண்டா வருவா, அதை நான் சொல்லக்கூடாது, அப்படி நான் சொல்லுவேன் என்றால் அது என்னை மகிமைப்படுத்துவதா இருக்கும், அப்படி இவர் பிரசிடண்டா வருவார் என்று நான் சொன்னேன் என்றால் அது உங்க ஆத்மாக்கு பிரயோஜனம் கிடையாது. அதான் ட்ரூ ப்ராஃபிட், எலெக்ஷன்ல இதுதான் வரும், இவர் தான் ஜெயிப்பார், ட்ரம்ப் தான் ஜெயிப்பார் என்று இங்கிருந்து போயிட்டு அங்க அமெரிக்கால தீகதேசம் உரைக்குது. நான் போயிட்டு தேவசமுத்துல போனேன், அங்க அவர் சொன்னாரு, இதெல்லாம் வந்து கள்ள தீர்க்க தரிசிகள், பிசாசின் ஆவினாலே பீடிக்கப்பட்டவர்கள். ஆனா உண்மையான தீர்க்க தரிசி யாரு ஜெயிப்பான்னு சொல்ல மாட்டார், அதனால பிரயோஜனம் கிடையாது. அது வந்து தன்னைத்தானே மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்கும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டியதாக இருக்காது. அதனால ட்ரூ ப்ராபர்ட் காத்து வந்து உண்மையான தீர்க்க தரிசி, அவன் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் சொல்லுவான். கர்த்தருடைய வார்த்தையை வந்து காத்தினிடத்துல வருகிறது. இந்த கடைசி காலத்தில் ஏழாம் தூதனாகிய சகோதரன் மில்லியன் மேரியன் பிரன்ஹாமுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. அவர் ஒரு ட்ரூ ப்ராஃபிட், உலகத்தை வெறுத்து வார்த்தைக்காக ஜீவித்தார். இன்னைக்கு ஃபால்ஸ் ப்ராஃபிட், தங்களுக்காக அதிக சொத்துக்களையும் சுகத்தையும் சேர்த்து கொண்டு அவர்கள் வந்து உலகப்பரமாக ஆடம்பரமாக ஜீவிப்பார்கள். ஆனால் அவள் சொல்லுவதெல்லாம் வாயில வருவதெல்லாம் பொய்யாக இருக்கிறது. சாத்தானின் ஆவியினாலே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். ஆனால் ட்ரூ ப்ராஃபிட்டுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீ தாவீதிட்டு போய் ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்து என்று சொல்லும் பொழுது தாவீது என்ன செய்யறான் என்றால், அந்த அர்னான்வான் அந்த அர்வநாட்டை போயிட்டு சொல்லுகிறான், நான் கத்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், இந்த நிலத்தை நான் கிரயத்துக்கு வாங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இலவசமாக வைத்துக் கொள்ளும் சொல்லும் பொழுது, இலவசமாக நான் வாங்க மாட்டேன், இதற்கு வேண்டிய கிரயத்தை கொண்டு வந்து கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கத்தருக்கு தகன பலிகளை செலுத்தினான் என்று நம்ம வந்து பின்னால இருக்கிற வசனத்துல நம்ம பாஸ்கிறோம். பின்னால இருக்கிற வசனத்தை வாசிக்கும் பொழுது
ஒரு
பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். தொடர்ந்து வாசிக்கலாம்.
கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான்.
அப்பொழுது அவன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், பலி செலுத்தினான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது என்ன வாசிக்கிறோம்?
அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தண்டின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் தேவ தூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு
டேவிட் பில் த ஆல்டர் அன்டு த லார்ட். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஆஃபர்டு பேன் ஆஃபரிங் அண்ட் பீஸ் ஆஃபரிங், தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கால்ட் அபான் த லார்ட். And the Lord answered him by sending fire from heaven. Amen.
Amen.
கத்தர் வந்து வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். அவன் வந்து அங்க தீப்பெட்டியை கொண்டு வந்து அங்க ஃபயர் மூட்டல, வானத்திலிருந்து அக்கினி அனுப்பினார். ஆபேலின் பலியின் மேல் அந்த அக்கினி அனுப்பப்பட்டது, எலியாவின் பலியின் மேல் அந்த அக்கினி அனுப்பப்பட்டது. ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பலியை முதலாவது செலுத்தும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி வந்தது. அதே போல கத்தர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்கினியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்தார். கத்தர் அந்த பலியை அங்கீகரித்தார். God sent fire from heaven and consumed the sacrifice. அந்த பலியை அவர் பட்சித்து போட்டார். அதன் பின்பு என்ன வாசிக்கிறார்? 27 ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார்.
தேவதூதன் தன் பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். The Lord commanded the angel and he put up his sword again into the sheath thereof. பட்டயத்தை மறுபடியும் உரையிலே போடும்படியாக உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்கிறார். இப்பொழுது அவர் அந்த தூதனுக்கு என்ன சொல்லப்பட்டது என்றால், பட்டயத்தை மறுபடியும் உரையிலே போடு. அப்படி உரையிலே அங்கே பட்டயத்தை போடும் பொழுது என்ன ஏற்பட்டது என்றால், வாதையானது நிறுத்தப்பட்டது. ஆமென்,
ஆமென்.
எந்த நிமிஷத்தில் அது உரையிலே போடப்பட்டதோ அப்பொழுது வாதையானது நிறுத்தப்பட்டது. ஆமென்,
ஆமென்.
கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியிலும் சமாதான பலியிலும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது.
இதை கடைசி வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தருடைய தூதன உருவின பட்டயத்தை அங்கே போடும் பொழுது, அங்கே உரைக்குள்ள போடும் பொழுது வாதையானது நிறுத்தப்பட்டது. நல்லா கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஜபமானது எவ்வளவு வல்லமையா பண்ணினாலும் பலி இல்லை என்றால் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது. There is no, if there is no sacrifice, the prayer has no value. Sacrifice இல்லாதபடி, பலி இல்லாதபடி ஜபமானது கேட்கப்படாது. The prayer had to go in harmony with the offering. பலியோடு சேர்ந்து ஜபமும் போக வேண்டும். பலி அங்கே செலுத்தப்பட வேண்டும், ஜபமும் அதோடு சேர்ந்து போனால் அந்த ஜபம் கேட்கப்படும். If there is no sacrifice, the prayer has no value. The prayer will not be answered. அதனால அங்க ஜபமும் அங்க பலியும் ஜபமும் அவசியமாயிருக்கிறது. இந்த காட்சியை நீங்க பாருங்க, அர்பனா அங்க இருக்கிறான், அவனுக்கு நாலு பிள்ளைகள். பைபிள்ல போட்டிருக்கிறது அர்பனாவும் அவனுடைய நாலு பிள்ளைகளும் கர்த்தருடைய தூதனானவரை பார்த்தார்கள், பார்த்து ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்தினாலே ஒளிந்து கொண்டார்கள் என்று அங்க பைபிள் அந்த முன்னால இருக்கிற வசனத்துல
திரும்பி பார்த்தான், அவனும் அவரோடு இருக்கிற நாலு குமாரரும் அந்த தேவ தூதனை கண்டு ஒளித்து கொண்டார்கள்.
அந்த தேவ தூதனை கண்டு ஒளிந்து கொண்டார்கள். அவங்களும் பார்க்கிறாங்க, தாவீதும் பார்க்கிறான், அவனுடைய மூப்பர்களும் பார்க்கிறாங்க, ரெட்டுடுத்தி ஃபாஸ்டிங் பிரேயர்ல இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது. இன்னைக்கு சாபரந்த மக்கள் என்ன செய்யறாள் என்றால், உபாச ஜபம் செய்கிறார்கள், அதிகமாக ஜெபிக்கிறார்கள், அந்நிய பாசை பேசி ஜெபிக்கிறார்கள், ஜபம் கேட்கப்பட மாட்டாது. பலியை கொண்டு வர வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. அவர் அங்கே பலி செலுத்தப்பட்டார், அவர் நமக்காக ஒரே தரம் பலியானார், பாவம் மன்னிப்புக்கென்று அவர் பலியானார். இப்பொழுது என்ன சென்றால், அவருடைய ரத்தத்திலிருந்த ஜீவனானது வார்த்தையில இருக்கிறது. அந்த ரத்தத்தின் கீழே வர வேண்டும் என்றால், பலி செலுத்தி ரத்தத்தின் கீழ் வர வேண்டும் என்றால், வேட பிலீவ் பண்ண வேண்டும். அவர் ஒளியில் இருக்கிற போல நான் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதனால பலி செலுத்தப்பட வேண்டும், பலியை விசுவாசிக்க வேண்டும். அதன் பின்பு அங்கே ஜபம் அங்கே கேட்கப்படுகிறது. இவன் வந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். இன்றைக்கு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென்,
ஆமென்.
பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் எருசலேமின் மேலே அங்கே பட்டயத்தை அந்த வாதையை கொண்டு வர முடியவில்லை. இன்னைக்கு மணவாட்டி எருசலேம் மணவாட்டிக்கு அடையாளமாக இருக்கிறாள், மணவாட்டியின் மேலே அதை கொண்டு வர முடியாது. ஆனோர் மணவாட்டியின் மேல பிரியமா இருக்கிறார். மெசேஜ் அதில் இருக்கிறவங்க பிரைடா இருக்கிறாங்க, டினாமினேஷன் இன்னைக்கு ஹார்லட் ஆயிருக்கிறது, அது கிரேட் ஹோர் ஆயிருக்கிறது. ரோமன் கத்தோலிக்க மார்க்கம் கிரேட் ஹோர், ப்ரோட்டஸ்டன்ட் பெந்தேகோசல் சபைகள் வந்து அது ஹேர்லட் ஆயிருக்கிறது. ஆனால் நம்ம வெர்ஜின் பிரைடா இருக்கிறோம். இதோ நமக்கு ஒரு பலி இருக்கிறது, வெர்ஜின் பான்சன், கண்ணின் மூலமாய் பிறந்த கத்ரா இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே நமக்காக பலியானார். Redemption is a greater work than creation. சிறுசிப்பை காட்டிலும் மீட்பு பெரியதாக இருக்கிறது. ஆண்டவர் அங்கே மீட்பை சம்பாதித்தார். இப்பொழுது ஏழு சபை காலங்கள் கடந்து நம்ம இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். ஏழு கண்களையும் ஏழு கொம்புகளையும் உடையதான ஆட்டுக்குட்டியாக அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார், முத்திரைகளை திறந்திருக்கிறார். நம்ம அந்த மெசேஜ் கீழே இருக்கும் பொழுது, ரத்தத்தின் கீழே இருக்கிறோம், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. ஆமென்,
ஆமென்.
தாவீது தன்னுடைய தவறை அறிக்கை செய்கிறார். ஆண்டவரே, நான் கணக்கெடுப்பு செய்தது, ஜனங்களை கணக்கெடுப்பு செய்தது தவறுதான், உம்முடைய வார்த்தைக்கு விரோதமான காரியத்தை நான் செய்து விட்டேன், நான் செய்த பாவத்துக்காக இந்த ஆடுகளை ஏன் அடிக்க வேண்டும், இந்த ஜனங்களை ஏன் அடிக்க வேண்டும், அதனால என் குடும்பத்தின் மேல் அந்த வாதை வரட்டும் என்று சொல்லி அவன் அவிதமான ஒரு பரிந்து பேசுற ஜபத்தை செய்கிறான். கர்த்தருடைய தூதனானவர் உருவின பட்டயத்தோடு நிற்கிறார். அங்க தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ ஒரு ஆஃபரிங் கொண்டு போ, நீ ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி அவன் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தி மூப்பர்கள் அவனை சூழ்ந்திருக்கிறார்கள். பலியானது அங்கே ஃபயர் எரிந்து கொண்டிருக்கு, வானத்திலிருந்து அக்கினி வந்தது பச்சித்தது. God vindicated the sacrifice. ஆண்டவர் அந்த பலியை அங்க உறுதிப்படுத்தினார். அவனை வந்து அவனுடைய அவன் செய்ததெல்லாம் தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படியாக ஆண்டவர் ஃபயரை அனுப்பினார். அந்த பலியை சுற்றி நிற்கிறார்கள். இது அர்பனாவும் அவனுடைய குமாரர்களும் அங்கே தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள். இப்பொழுது தாவீது ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் பட்டயத்தை உரையிலே போடும்படியாக சொல்லப்பட்டது, வாதையானது நிறுத்தப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் பட்டயத்தை உரையில போட்டுவிட்டால் உலகத்தில் அதுக்கு பிற ஒரு ஆள் கூட சாக மாட்டாங்க. ஒருத்தருக்கும் ஜோரம் வராது, கொரோனா அறிகுறியே இருக்காது, கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது உருவின பட்டயத்தோடு உலகம் முழுசும் போய் கொண்டிருக்கிறார். உலகம் முழுசும் பிளேக் வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய தூதனானவர் உரையிலே போட வேண்டும் என்றால் தாவீது ஒரு பலிபீடத்தை கட்ட வேண்டும், பலி செலுத்த வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். இந்த பலியும் ஜவமும் சேர்ந்து போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பட்டயத்தை உரையில போட்டுருவார். ஒரு நபர் கூட சாக மாட்டாங்க, ஒருத்தர் கூட சாகல, தேசத்தை விட்டு வாதை நீங்கி விட்டது. மனுஷன் இங்க நடக்கிறதுதான் பாக்குறான், ஆனா பரலோகத்துல நடக்கிறத பாக்குறது இல்ல. அங்க நடக்கிறது தான் இங்க வந்து பிரதிபலிக்குது. மனுஷனுடைய கண்கள் அதை பார்க்க முடியல. தாவீதுனுடைய கண்கள் திறக்கப்பட்டது, கர்த்தருடைய தூதனானவர் வந்திருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய தூதனான உருவின பட்டயத்தோடு கூட இந்த பிளேக் உலகம் முழுசும் போய் கொண்டிருக்கும் பொழுது தாவீது செய்த காரியத்தினால அங்க காட்ஸ் ப்ரொவைடட் வே, தேவனால் கொடுக்கப்பட்ட வழியின்படி வந்தும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் பட்டயத்தை உரையிலே போடும் பொழுது ஒருத்தர் கூட சாகல. உலகத்தை விட்டு அந்த தேசத்தை விட்டு கொரோனா எங்க போச்சுன்னே தெரியல. அது பாதாளத்திலிருந்து வந்தது, பாதாளத்துக்கே அது போய்விட்டது. ஆமென்,
ஆமென்.
அந்த அது ஒரு நன்மையை செய்திருக்கிறது. அது என்ன நன்மையை செய்திருக்கிறது என்றால் கர்த்தருடைய ஆலயத்தை எங்கே கட்ட வேண்டும் என்று இதுவரைக்கும் அது வெளிப்படவில்லை. இதுவரைக்கும் அவருடைய நாமம் தெரிந்து கொள்ள, அவருடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் ஒன்று இருக்கிறது என்று அங்கே மோசே சொல்லி இருக்கிறார். உபாகம் 16 அதிகாரத்தில் நீ கண்ட இடெல்லாம் பலி செலுத்தாத, அங்க தேவனுடைய நாமம் விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஸ்தானம் இருக்கிறது, அந்த இடத்துல போய் இவனுடைய பலியை செலுத்து, அங்கே போய் நீ பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டது. அந்த இடம் இருந்து இத்தனை வருஷ காலமாக மோசே மரித்து போனார், யோசுவா மரித்து போனார், நியாயாதிபதிகள் மரித்து போனார்கள், இதோ தீர்க்க தரிசிகள் எல்லாருமே மரித்து போனார்கள், சாமுவேல் தீர்க்கதரிசி கூட மரித்து போனார். ஆனாலும் அந்த இடம் என்னது என்று தெரியவில்லை. சவுலுக்கு அது வெளிப்படவில்லை. இந்த நேரத்தில் இதுதான் இந்த இடம். கர்த்தருடைய தூதனானவர் எங்கே உருவின பட்டயத்தோடு நின்றாரோ அந்த இடம், நர்வனாவினுடைய அந்த 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 போரடிக்கும் அந்த களமானது, அந்த த்ரெஷிங் ஃப்ளோர் ஆனது, இந்த இடத்துல தான் கர்த்தருக்கு ஆலயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் என் நாம விளங்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதனால சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறோம். இந்த வைரஸ் டிசீஸும் வந்து நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் உருவின பட்டயத்தோடு வந்திருக்கிறார். அந்த பிளேக் பாவத்தினாலே இது வருகிறது. ஜனங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பினால் இதோ இந்த வாதையானது நிறுத்தப்படும். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அங்கே உணர்த்தும்படியாக இந்த வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் எது என்பது அந்த இடத்த அந்த ஸ்பாட் வந்து அங்கே அவனுக்கு அங்கே தெரிவிக்கப்பட்டது. அந்த இடத்துல தான் இதோ ஈசாக்கை வந்து ஆபிரகாம் பலி செலுத்தினான். ஈசாக்கை பலி செலுத்தும் பொழுது அவன கட்டையின் மேல ஈசாக்கை கடத்தி இருக்கும் பொழுது ஆபிரகாம் கையை ஓங்கி அவனை குத்த போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். இப்பொழுது அதே இடத்துக்கு தான் வந்திருக்கிறார். The angel of God appeared to Abraham. The angel of God appeared to David. The same place, same spotல தான் ஈசாக்கு அங்கே பலி செலுத்தப்பட்டான். கர்த்தருடைய தூதனானவர் வந்து ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளையாண்டவர் மேல கையை போடாதே என்று தடுத்து நிறுத்தி விட்டார். அங்கே ஈசாக்கை வந்து கொன்று போடாதபடி பலியிடாதபடி தடுத்து நிறுத்தி போட்டார். அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி, அங்கே ஆட்டு கடா வந்து அங்கே ஆண்டவர் சிஷித்தார். புதருக்குள்ளே அதை சிக்கி இருந்தது. தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த ஆட்டு கடாவை ஈசாக்கு பதிலாக பலி செலுத்தினான் என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதே ஸ்பாட் கர்த்தருடைய தூதனானவர் இப்பொழுது அதே ஸ்பாட்ல இங்கே காண்பிக்கும் பொழுது அந்த இடமானது தேவனுக்கு ஆலயமாக மாறினது. அந்த காரியமானது கடைசியா நன்மைக்கு ஏதுவாக முடிந்தது. நம்ம இன்றைக்கு ஜெபம் பண்ணினோம் என்றால், உபாசித்து ஜெபித்தோம் என்றால், பலி செலுத்தி நம்ம ஜெபித்தோம் என்றால், உண்மையாக பலி செலுத்தி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை அங்கீகரிக்கும் பொழுது நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுகிறார். ஆமே. நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்கு, நம்ம கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகுவதற்கு ஒரு உணர்வை தரும்படியாக ஆண்டவர் இப்பொழுது உலகத்தை ஷேக் பண்ணி இருக்கிறார், மூணு மாதம் கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. இதை கர்த்தருடைய தூதனார் ஒரு பட்டயத்தை உரையிலே போடுவார் என்றால் அங்கே வாதையானது நிறுத்தப்படும். நோவன் வில் டை, ஒருத்தரும் அறிக்க மாட்டார். This word will not return to the scabbard through the force of prayer. ஜபத்தினாலே அதிர்ச்சி அதுங்க உரையில போடப்படவில்லை. ஆனால் பலி செலுத்தும் பொழுது அங்கே ஃபயர் எங்க வந்தது. இட் இஸ் எனஃப், அது போதும். சீத் யுவர்ஸ் வேர்டு, உன்னுடைய பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லும் பொழுது அங்கே பலி, அங்கே வாதையானது நிறுத்தப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். நம்முடைய நீர்நிலத்தினால் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏசாயா 53:5 வாசிக்கிறோம். ரோமர் 12:1-2 என்ன வாசிக்கிறோம் என்றால், அந்தியும் சகோதரே, நீங்கள் உங்களது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய தக்க புக்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய மனம் வந்து உலகத்துக்கு ஒத்த மாறி போகாதபடி நம்ம வந்து மனம் மறுரூபம் அடைய வேண்டும். டிவைன் நேச்சரை நம்ம கொண்டு வர வேண்டும். இவ்விதமாக நீங்கள் பலி செலுத்தும் பொழுது கர்த்தர் ஜபத்தை கேட்கிறார். ஆமென்,
ஆமென்.
எவ்வளவு வைத்தியர்கள் இருந்திருக்கலாம், பின்னாலே பிசிசியன்ஸ் இருக்கலாம், ஃபேமஸான டாக்டர் இருக்கலாம், ஃபேமஸான ஆஸ்பத்திரிலாம் இருக்கலாம். ஆனாலும் அந்த டாக்டரால அந்த ஃபேமஸான மருந்து மெடிசன் அந்த ஹாஸ்பிட்டலால சுகம் கொடுக்க முடியாது. இப்பொழுது தேவனிடத்திலிருந்து வல்லமை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வல்லமை என்றால் அந்த சாக்ரிஃபைஸ்ல இருந்து வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரியில நமக்காக எல்லாம் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த சாக்ரிஃபைஸ்ல இருந்து வெர்ச்சு வந்து என்ன செய்ய என்றால் அங்க எல்லா பிளேக்கை ஸ்டாப் பண்ணி விட்டது. இன்னைக்கு கர்த்தர் கல்வாரியில எல்லாத்தையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சுகத்தை சம்பாதித்திருக்கிறார். இப்பொழுது நம்ம ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஜபத்தை கேட்டு அந்த பலியும் ஜபமும் சேர்ந்து போகும் பொழுது அந்த காட்சியை நம்ம பார்க்கும் பொழுது தாவீதங்க நிற்கிறான், அந்த பலி போகிறது, வாதை உடனடியாக நெருக்கப்பட்டது, உலகத்தில இருந்தே அது போய்விட்டது. ஒரே நாள் ஒரே நிமிஷத்துல போய்விட்டது. பில்லர் ஆஃப் ஃபயர், பில்லர் ஆஃப் கிளவுட் வந்திருக்கிறது. மெர்சி கிராண்டட், இப்பொழுது இரக்கமானது அங்கே கொடுக்கப்படுகிறது, விடுதலை கிடைக்கிறது, வாதை நிறுத்தப்பட்டது. ஆமே,
ஆமே.
தி பெஸ்டிலன்ஸ் ரேஜ்டு, வாதையானது மிக ஆக்ரோஷமாக இருக்கிறது. தி ஏஞ்சல் ஸ்டுட், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே நிற்கிறார். தி புல்லக், தி புல்லக் ஸ்மோக்டு அண்ட் தி ஃபிளேக் வாஸ் ஸ்டாப். இதோ காளையானது பலி செலுத்தப்பட்டிருக்கிறது, ஃபிளேக் நின்று போய்விட்டது. இன்னைக்கு அந்த காட்சியை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வர வேண்டியதாக இருக்கு. அந்த அட்டோன்மெண்ட் அங்கே வரும் பொழுது அந்த பலியானது வானத்திலிருந்து வந்த அக்னினாலே அது பட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இதோ அந்த காட்சி அங்க வரும் பொழுது உடனடியாக பிளேக் ஸ்டாப் ஆகிவிட்டது. The sacrifice stopped the devastating sword of judgment. அந்த நியாய தீர்ப்பு என்ற பட்டயத்தை வந்து நிறுத்தி போட்டது, மேலும் சங்காரம் செய்யாதபடி நிறுத்தி போட்டது. இன்னைக்கு நம்ம வந்து பேண்ட் ஆஃபரிங் ஆக நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது டெடிகேட் யுவர் செல்ஃப் as a whole பேண்ட் ஆஃபரிங். கர்த்தருக்கென்று நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தை அவர் குணமாக்குவார். ஆமென்,
ஆமென்.
அடுத்தபடியாக தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:11 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
கல்தேயருடைய ராஜ்யத்தின் மேல் ராஜாவாக்கப்பட்ட மேதிய குலத்தான் ஆகிய அகாசுவேருவின் புத்திரனான தரியு ராஜம் பண்ணுகிற 1st வருஷத்திலே தானியேலாகிய நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோட சொல்லிய வருஷங்களின் தொகை.
தானியேல் வந்து பாபிலோன்ல இருக்கிறான். அவன் வந்து உபாச ஜபம் செய்கிறான். இதற்காக தன்னுடைய தேசத்துக்காக ஜபிக்கிறான். தேசமானது பாழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் பால் கடிக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு உலகம் முழுசும் பால் கடிக்கப்படுகிறது. அதனால இரண்டே அதிகத்தை சொல்லியிருக்கிறார். அந்த பால் கடிப்புகள் நிறைவேற 70 வருஷம் ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று எரேமியா தீர்க்கதரிசியோடு சொன்ன வருஷங்களின் தொகையை அந்த தானியேல் பார்க்கிறான். இப்பொழுது 68 வருஷம் ஆகிவிட்டது. இன்னும் சில நாட்களிலே அந்த பால் கழிப்புகள் முடிந்துவிடும், ஜனங்கள் வந்து எருசலேமுக்கு திரும்பி போவார்கள் என்பதை அவன் பைபிளை விரித்து எரேமியா தீர்க்கதரிசியை விரித்து அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அவன் மெடிடேஷன் பண்ணும் பொழுது எருசலேமின் பால் கழிப்புகள் நிறைவேற 70 வருஷம் ஆகும். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 25:11 நம்ம அதை வாசிக்கிறோம். 29:10 அங்கே அவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக 29:29 டேனியல் அங்கே வாசிக்கிறோம். டேனியல் வாசித்து இப்பொழுது நம்ம என்ன நேரத்தில் இருக்கிறோம் என்பதை அவன் அறிகிறான். இப்பொழுது எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர வேண்டிய நேரம். இட் வாஸ் அ டைம் ஃபார் தெம் டு டேக்கன் அவுட் ஃப்ரம் த கிங்டம் பேக் டு ஜெருசலேம். இப்பொழுது அவர்கள் வந்து பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு போக வேண்டிய நேரம். அதனால் அவன் என்ன செய்கிறான் என்றால் உபவாசித்து ஜெபம் பண்ணுகிறான். பாபிலோன் கிங்டம் வந்து எல்லாத்தையுமே கைப்பற்றி விட்டது. கடைசியாக அது எருசலேமையும் கைப்பற்றி விட்டது. அது ஒரு சிங்கம் போல, பாபிலோன் கிங்டம் வந்து சிங்கத்துக்கு அடையாளமாக இருக்குது. சிங்கமானது புதர்லேருந்து புறப்பட்டு அநேகரை அது கடித்து கொதறுகிறது. எரேமியா 4:7 வாசிக்கலாம். எரேமியா 4:7
உன் தேசத்தை பாழாக்கி விடும்படிக்கு சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பி ஜாதிகளை சங்கரிக்கிறவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். உன் பட்டணங்கள் குடியிராதபடி அழிக்கப்படும் என்கிறான்.
உன் தேசத்தை பாழாக்கத்தக்கதாக சிங்கம் தன் புதரிலிருந்து எழும்பிட்டு, அல்ல சிங்கம் புதரிலிருந்து எழுப்பி அது தேசத்தை பாழாக்குறது. ஜாதிகளை சங்கரிக்கவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான். இதோ பாபிலோனானது சிங்கமாயிருக்கிறது, புதர்லேருந்து புறப்பட்டு அது வந்து சங்கரிக்க வருகிறது. உன் பட்டணங்கள் குடியிறாதபடி அழிக்கப்படும். பாபிலோனின் கிங்டம் நேபுகாத்நேச்சார் அநேக ராஜ்யங்களை கைப்பற்றி கடைசியாக எருசலேமுக்கு வந்து எருசலேமையும் கைப்பற்றுகிறான். சிங்கம் வந்து புதர்லேருந்து புறப்பட்டு விட்டது, அது பாழாக்கும்படியாக புறப்பட்டு விட்டது. அதே போல சைனா அந்த வூகான் மாகாணத்திலிருந்து வைரஸ் ஆனது புறப்பட்டு அது இத்தாலி, அது ஈரான் மற்றும் எல்லா இடங்களுக்கும், ஸ்பெயின், அந்த பின்பு அமெரிக்கா, இதை உலகத்தில் இருக்க பல நாடுகளுக்கு, நூற்றுக்கணக்கான நாடுகளுக்கு சிங்கமானது புறப்பட்டு பாழாக்கிறவன் எல்லா இடத்துலையும் வந்துட்டு கடைசியாக எருசலேமுக்கு விரோதமாக அது வந்தது. உன் தேசம் பாழாக்கப்படும். அது இந்தியாவுக்கு விரோதமாக அது வருகிறது, எல்லா தேசங்களுக்கு விரோதமாக வருகிறது. அப்படி வந்து வந்து இப்பொழுது 70 இயர்ஸ் ஆகிவிட்டது. 70 இயர்ஸுக்கு பிறகு அவங்க திரும்பி போவான்னு சொல்லி அந்த வார்த்தையை அவன் பார்க்கிறான். பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். 3 வாசிக்கலாம்.
நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி.
இது தானியல் உபாசித்து ஜபிக்கிறான். அவன் ரட்டிலும் சாம்பலும் உட்கார்ந்து தன்னைத்தானே தாழ்த்தி அவன் கத்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகிறான். தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. என்னாம தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஐ வில் ஹீல் தேர் லேண்ட், அவங்களுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன் என்று சொல்கிறேன். அதே போல் தான் தாவீது செய்கிறான். அதே போல் தான் இங்கே தானியேல் செய்கிறான். அவன் என்ன செய்கிறான் என்றால் பாவம் அறிக்கை செய்கிறான். 5 வாசிக்கலாம்.
நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும்
நாங்கள் பாவம் செய்தோம். தன்னுடைய அக்கிரமத்தை அறிக்கையிடுகிறான். தன்னுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தை அறிக்கையிடுகிறான். எல்லாருடைய பாவத்தையும் அவன் அறிக்கையிட்டு அவன் ஜெபிக்கிறான். டேனியல்கிட்ட எந்த தவறும் கண்டுபிடிக்க முடியல. யோசேப்பு கிட்டையாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கலாம். நீ போய் நீ அந்த பான பாத்திரக்காரனை பார்த்து நீ போய் நல்லா இருக்கும் பொழுது என்ன வந்து விடுதலை ஆக்க வேண்டுக்கு நீ முயற்சி செய்யன்னு சொல்லும் பொழுது அவன் மனுஷன் மேல நம்பிக்கை வச்சுட்டான். ஆனா தானியலை குறித்து பைபிள்ல எதுவுமே சொல்லப்படலை. அவ்வளோ பெர்ஃபெக்ட் மேன், அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்தான்னா என்ன அர்த்தம்? அவன் வந்து தன்னை வந்து மற்ற ஜனங்களோடு கூட சேர்த்து ஐடென்டிஃபை பண்ணுகிறான், இணைத்து கொள்ளுகிறான். தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களோடு தன்னை இணைத்து கொண்டு அவன் வந்து அவங்களோடைய பாவத்தோடு தன்னுடைய தன்னை இணைத்து கொண்டு அவன் பாவ அறிக்கை செய்கிறான். He has to identify himself with the sins of the fathers. The nation was under chastisement. இப்பொழுது அந்த தேசத்தின் மேலே கர்த்தருடைய சிட்சை இருக்கிறது. இவன் ஒரு தேவபக்தி உள்ளவன் தான். இவனும் என்ன சென்றால் அந்த ஜனங்களோடு இணைத்து அவங்களுடைய பாவங்களோடு தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்கிறான். நாங்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், கலகம் பண்ணினோம், உம்முடைய தீர்க்கதரிசியுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியலை, அதனால நாங்கள் இப்போ பாபிலோன்ல இருக்கிறோம். டேனியல் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். அந்த சிலையை பற்றி தானே அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அதன் பின்பு நம்ம வந்து நாலாம் அதிகாரத்தில் நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறார். இதே போல நீர் 7 வருஷம் மிருகமாக மாறுவீர். அதே போல அது நடந்தது. நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 5 அதிகாரத்தில் மெனமெனே தெக்கேல் உபார்சின் பாபிலோனிய ராஜ்யத்துக்கு முடிவு ஏற்படுது. அந்த சுவரில் எழுதப்பட்ட அந்த எழுத்துக்கு வியாக்கியானம் கொடுக்கிறான். 6 அதிகாரத்தில் சிங்க கபில போடும் பொழுது கர்த்தருடைய தூதனான சிங்கத்தின் வாயை கட்டினார், அதிலிருந்து விடுதலையாகிறான். 7 அதிகாரத்தில் 4 ராஜ்யங்களை பற்றி தான தரிசனத்தை காண்கிறான். இவ்வளோ அனுபவத்துக்கு பிறகு 9 அதிகாரத்தில் வரும் பொழுது அவன் வந்து தன்னை உபாசித்து ஜெபிக்கிறான். இவ்வளவு பெரிய பரிசுத்தவான், இவ்வளவு தரிசனங்களை கண்டவன், கர்த்தரோடு கூட இவன் எவ்வளவு ஐக்கியமாக இருந்தவன். இப்பொழுது என்ன செய்றால் அந்த எருசலேமினுடைய அங்கே ரெஸ்டரேஷனுக்காக அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. The angel of the Lord came. The angel of the Lord Gabriel appeared to Daniel. 21 வசிக்கலாம்.
அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காப்ரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான்.
The Gabriel came to Daniel. காப்ரியேல் தூதன் அங்கே வந்தார். அவனுடைய ஜபம் கேட்கப்பட்டது. அவன் தன்னுடைய பாவத்தையும் தன் ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்து உபாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய சொந்த தேசத்துக்கு போக வேண்டும். அவன் பாபிலோனிய ராஜ்யம் விழுந்து போட்டது. இப்பொழுது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யில் இருக்கிறான். நோவா வந்து பூர்வ உலகம் அழிவதை பார்த்தான். ஆபிரகாம் சோதோம் குமாரா அழிவதை பார்த்தான். தானியேல் பாபிலோன் கிங்டம் அழிவதை பார்த்தான். இவ்வளவு ஒரு பெரிய அனுபவத்தை பார்த்தான். இப்பொழுது இந்த உலகம் அழிகிற நிலையில இருக்கு. இப்பொழுது ஜெம் வார் வந்து உலகத்தை அழிக்கிறது. இதை தொடர்ந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். உலகம் முழுசும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். பின்பு லாஸ் ஏஞ்சல் தண்ணிக்குள்ள போகும் பொழுது அதிக பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும். அப்பொழுது மணவாட்டி ஆண்டவர் மேலே எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆன்டி கிரைஸ்ட் காட்சியிலே தோன்ற வேண்டும். வேர்ல்டு பேங்க், IMF எல்லாம் இதை என்ன சொன்னால் அவங்க எல்லாம் போப்பினுடைய ஆதிக்கத்தின் கீழே இருக்கிறார்கள். போப்பு தான் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். பின்பு போப்பினுடைய ஆதிக்கத்தில் உலகம் எல்லாம் வரும் பொழுது 7 இயர்ஸ் தான். பின்பு ரஷ்யா ஆட்டம் பாம்பை வந்து வாடிகன் சிட்டி மேலே போடும் பொழுதும் அமெரிக்காவில் போடும் பொழுதும் அழிஞ்சு போகும். பின்பு உலகம் எல்லாமே அட்டாபிக் ஃபயரில் அழியும் பொழுது தேவன் ஹோலி ஃபயரை அனுப்பி இந்த உலகத்தை அவர் சுத்திகரித்து மணவாட்டிக்கு இந்த உலகத்தை கொடுப்பார். நம்ம இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்வோம். ரொம்ப நெருங்கி விட்டது. நோவா பூர்வ உலகம் அழிவதை பார்த்தான். நம்ம இந்த உலக அழிவை இல்லை எதிர்நோக்கி இருக்கிறோம். அது வந்து ஜேம் வாராக ஆரம்பித்து அட்டாமிக் ஃபயரில் அது முடிவடையும். உலகத்தின் பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது அந்தி கிறிஸ்து இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் நிறைவேற வேண்டிய நேரத்தில் இவ்விதமான ஒரு அங்கே நேரத்தில் இருக்கிறது. ஜெரேமியா சொன்ன தீர்க்கதரிசியினுடைய வசனங்களை தானியேல் படித்து ஜெபமண்ணினார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட் அனுப்பியிருக்கிறார். அவர் தேவனுடைய வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறார். நம்ம அதெல்லாம் பார்த்து வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இப்பொழுது நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வரும் பொழுது என்ன ஏற்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவார். ஆமே. அவன் எதற்காக ஜெபம் பண்ணினார்? ஏன் தினமும் வந்து 3 வேளை அவன் ஜெபம் பண்ணினான்? இப்பொழுது ஏன் உபாசித்து ஜெபிக்கிறான் என்றால் ஜெருசலேம் வந்து பால் கடிக்கப்பட்டிருக்கிறது. The desolation of Jerusalem. எருசலேம் வந்து பால் அடிக்கப்பட்டிருக்கிறது. எருசலேம் வந்து கட்டப்பட வேண்டும். He was praying for the restoration of Jerusalem. இப்பொழுது அங்கே டெம்பிள் அங்கே இடிக்கப்பட்டிருக்கிறது. நோ சாக்ரிஃபைஸ். ஆனால் அவன் எதுக்காக ஜெபிக்கிறான் என்றால், இந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த டெம்பிள் வர்ஷிப் இன்னைக்கு வந்து ஆராதனையானது ஸ்டாப் ஆகியிருக்கிறது. 22ஆம் தேதியிலிருந்து ஆராதனை ஸ்டாப் ஆகிவிட்டது. 144 தடை போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லை. இவ்விதமான என்னென்றால், அப்பொழுது ஆராதனையானது இப்பொழுது அது பால்கடிக்கப்பட்டிருக்குது. ஆராதனை செய்ய முடியலை. நம்ம ரெஸ்டோரேஷன் ஆஃப் த டெம்பிள் ஒர்ஷிப்புக்காக ஜெபிக்கிறோம். ரெஸ்டோரேஷன் ஆஃப் த காங்கிரிகேஷனல் ஒர்ஷிப், இது சபை கூடி வந்து ஆராதிக்க வேண்டும் என்று நம்ம இப்பொழுது ஜெபிக்கிறோம். இதோ தானியல் ஜெபித்தான். கர்த்தருடைய தூதனான காப்ரியேல் அங்கே வந்தார். 70 weeks ஆஃப் தானியல் அங்கே சொல்லப்பட்டது. உன் ஜனத்தின் மேலே என்னென்ன நடக்கும் என்று கர்த்தர் அதை சொன்னார், வெளிப்படுத்தினார். தானியலுடைய ஜெபமானது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் எருசலேமுக்கு போகும்படியாகும், டெம்பிளை கட்டும்படியாகும், வாலை கட்டத்தக்கதாக அவங்க எருசலேமில் குடியேறும்படியாகும், திரும்ப அந்த டெம்பிள் வொர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்படியாக கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. எல்லாம் தானியல் சுபாச ஜெபம், டேனியல்ஸ் ஃபாஸ்டிங் பிரேயர். இன்னைக்கு நம்ம ஆங்காங்கே வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு மறுபடியும் சபையிலே கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க உதவி செய்யும்.
ஆமென்.
இப்பொழுது அதற்காகத்தான் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க முடியவில்லை, சபையிலே கூடி உம்மை ஆராதிக்க முடியவில்லை. தானியல் அப்படிதான் ஜெபமான. எருசலேம் வந்து பால்கடிக்கப்பட்டிருக்கிறது, எருசலேம் கட்டப்பட வேண்டும், அதன் மதில்கள் இடிந்து விழுந்திருக்கிறது, அந்த மதில்கள் கட்டப்பட வேண்டும், அங்கே சாக்ரிஃபைஸ் செலுத்தப்பட வேண்டும், ஆராதனையானது அங்கே செலுத்தப்பட அங்கே நடக்க வேண்டும். ஆண்டவரே இறங்கும் என்று நீர் நோக்கி பாரும், நீர் பிரகாசிக்க பண்ணும் என்று தன்னை தாழ்த்தினான், உபாசம் பண்ணினான். தன்னுடைய ஜன பாவத்தையும் தன்னுடைய ஜனங்களுடைய பாவத்தையும் அறிக்கை செய்யும் பொழுது கத்தர்க்கு அங்கே கேட்டு அந்த ஜன அந்த தேசத்துக்கு சேமத்தை வரப்பண்ணினார். God heal the nation. இது என்ன சொல்றால், I will heal their land. அவங்களுடைய தேசத்தை நான் குணமாக்குவேன். அதே போல இந்த தினத்தில் உபாச ஜபத்தை ஆண்டவர் கேட்டு.
ஆமென்.
இதோ நீங்கள் ஆங்காங்கே நீங்கள் ஜபிக்கிற அந்த ஃபேமிலியாக நீங்கள் ஜபிக்கிற இந்த உபாச ஜபத்தை கேட்டு கர்த்தர் வந்து சபை கூடி வரும்படியாக ரெஸ்டோரேஷன் ஆஃப் த டெம்பிள் வர்ஷிப்பை கர்த்தர் கொண்டு வருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். விரைவிலே ஆண்டவர் தாமே வாதையை நிறுத்தி போட்டு கர்த்தருடைய தூதனானவர் தம்முடைய பட்டயத்தை உரையிலே போட்டு வாதை நிறுத்தப்பட்டு அங்கே சட்டங்கள் மாற்றப்பட்டு நாம் கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு இந்த தானியல் ஜெபித்தது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக உதவி செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.